श्रीमते रामानुजाय नमः। किरीटं श्रीरंगे शयितुः पद्धानीकृतभुजः विधीशाधीशत्वात् घटतैति संस्पृश्य वदति। निहीनानां मुख्यं शरणमिति बाहुस्तदितरः स्फुटं ब्रूते पादाम्बुजयुगळमाजानुनिहितः। ऋषिं जुषामहे कृष्णतृष्णातत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षीत् द्राविडीं ब्रह्मसंहिताम्। வைகாசி விசாக திருநாள் உற்சவத்தை முன்னிட்டு நம்மாழ்வார் விஷயமாக இந்த மாத அனுபவம் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல பராசர பட்டருடைய அனுபவமும் நடைபெறுகிறது இந்த மாதத்திலே. சுவாமி நம்மாழ்வாரை பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே ஒரு ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். ऋषिं जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षीत् द्राविडीं ब्रह्मसंहिताम् என்று. இதிலே நமக்கு வேண்டியது நம்மாழ்வாரை வர்ணிக்கிறார் கிருஷ்ணதிருஷ்ணா தத்துவம் என்று. திருஷ்ணா என்னால் ஆசை காதல், கிருஷ்ணதிருஷ்ணா என்று கண்ணனாகிற எம்பெருமானிடத்திலே ஆராத காதல். ஆராத காதல் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அந்த காதலே வடிவெடுத்தவராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார் என்று. இது பராசர பட்டருடைய அனுபவம். அப்படி கண்ணனின் காதலாகவே இருக்கக்கூடிய நம்மாழ்வார் அந்த காதலை திருவாய்மொழியிலே பல பாசுரங்களிலே அருளி செய்கிறார். அதிலே குறிப்பாக 3:10 எட்டாம் திருவாய்மொழி முடியானே என்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி பிரவேசத்திலே நம்பிள்ளை காட்டிய அர்த்த விசேஷங்களில் சில விஷயங்களை யதாமதி யதாசக்தி விண்ணப்பம் பண்ணுகிறேன். 3:10 திருவாய்மொழி செய்யதாமரை கண்ணன் என்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே 10வது பாசுரத்தில் தேர்கடவிய பெருமான் கணைகள் காண்பது எல்லுகள் கண்கள் என்று, இந்த கண்களானது என்று எம்பெருமான் தேர்கடவே எம்பெருமான் பார்த்தசாரதி அவனுடைய திருவடிகளை எப்பொழுது என்னுடைய கண்கள் காணும் என ஆசைப்பட்டார். எம்பெருமான் என்ன செய்தான் என்னால் அடியார்களை காட்டி கொடுத்தான். அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னால் எம்பெருமானுக்கு நிழலாக இருக்கக்கூடியவர்கள், அடிதாரமாக இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானுடைய நிழல் போலே இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள், அல்லது எம்பெருமானுடைய திருவடி என்னே சொல்லலாம், அல்லது திருவடி ரேகை பாத ரேகையாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட சிவகிருஷ்ணவர்களை எம்பெருமான் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான். உடனே அடுத்த பதிகம் 3:7 திருவாய்மொழி, அதிலே சிவகிருஷ்ணவர்களை அனுபவிக்கிறார் பயிலும் சுழலிமூர்த்தி என்கிற திருவாய்மொழியிலே. சரி, எம்பெருமானை விட்டு அடியார்களை பத்துகிறார் அங்கே. சரி, அடியார் எல்லை நிலம், எம்பெருமானை பத்துவது என்பது பிரதம பருவம் என்று சொல்லுவார்கள். அடியார்களை பத்துவது சரம பருவம், அதிலே எல்லை நிலை. எம்பெருமானை பத்துவது என்பதிலே எல்லை நிலைதான் அடியார்களை பத்துவது. இப்படி அடியார்களை பத்தினார். ஆனாலும் மீளவும் எம்பெருமானிடத்திலேயே வருகிறார் இந்த பதிகத்திலே 3:10 திருவாய்மொழி முடியானே என்கிற திருவாய்மொழி. ஏன் வருகிறார் என்பதற்கு ஆச்சரியமாக இரண்டு விதமான காரணங்களை நம்பிள்ளை ஈட்டு பிரவேசத்திலே முடியானே பிரவேசத்திலே அருளி செய்கிறார். ஒன்று, அடியார்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் என்றால் எம்பெருமானுடைய அடியார் என்று எம்பெருமானை இட்டே அடியார்களை வழங்குவோம். அப்படித்தான் ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். இந்த பயிலும் சுழலிமூர்த்தி என்கிற பதிகத்திலே எம்பெருமானுடைய குணங்களிலே ஈடுபட்ட அடியவர்கள் அவர்கள் எனக்கு சுவாமிகள் என்றும், எம்பெருமானுடைய திவ்ய அவயவ சௌந்தரியம் திருமேனி அழகு, ஒவ்வொரு திருமேனியுள்ள ஒவ்வொரு உறுப்புகளுடைய அழகு அதிலே ஈடுபடுபவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எனக்கு சுவாமிகள் என்று அருளி செய்தார். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய ஒப்பனை அழகு, எம்பெருமான் தோள் திருத்தோளிலே திருத்துறாய் மாலை சாத்தி கொண்டிருக்கிறான், அதிலே ஈடுபடக்கூடிய அடியார்கள் அவர்கள் எனக்கு சுவாமிகள் என்று அந்த அடியார்களை சொல்லும் பொழுது எம்பெருமானிடத்தில் இந்த குணத்திலே ஈடுபட்டவர், இந்த திருமேனி அழகிலே ஈடுபட்டவர், ஒப்பனை அழகிலே ஈடுபட்டவர் என்ன எம்பெருமானை சொல்லி சொல்லித்தானே அடியாரை சொல்ல முடியும். அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமானை நினைக்கிறார் ஆழ்வார். அதாவது இந்த பாகவதர்கள் எம்பெருமானை நினைக்கும்படியாக செய்கிறார்கள், அதாவது ஸ்மாரகமாக இருக்கிறார்கள், எம்பெருமானுக்கு எம்பெருமானை நினைவூட்டுபவர்களாக இருக்கிறார்கள் இந்த அடியார்கள். அதனாலே இவருக்கு ஆசையானது மிகவும் பெருகியது, எம்பெருமானை இப்பொழுதே காணவோனும் என்று. இவருக்கு விடாய் அதிகமாயிற்று. மேலும் வேறு விதமாகவும் நாம் இதை சொல்லலாம். பாகவதர்களுடைய கல்யாண குணங்களை பார்த்தாலும் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைப்பூட்டுவதாக இருக்கிறது என்ன. எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் போலே அடியார்களுக்கும் கல்யாண குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்கள் எம்பெருமானுடைய குணங்களை நினைப்பூட்டி அத்தாலே எம்பெருமானை நினைப்பூட்டுகிறது, அதனாலேயும் சொல்லலாம் என்று இரண்டு விதமாக அர்த்தம் சாதிக்கிறார் சுவாமி நம்பிள்ளை. மேலும் இந்த விடாயானது எப்படி இருந்தது ஆழ்வாருக்கு என்னால், எம்பெருமானுடைய கரணங்கள் இந்திரியங்கள் இருக்கே, ஒரு இந்திரியம் வாக்கு என்கிற இந்திரியம், அது வாயானது பேசத்தான் செய்யும், கண்ணானது பார்க்கத்தான் முடியும். இப்படி இருக்கும் பொழுது ஆழ்வாருடைய ஒவ்வொரு இந்திரியமும் மற்ற இந்திரியங்களுடைய தன்மையை தானும் செய்ய வேணும் என்று ஆசைப்படுகின்றனா என்று காட்டுகிறார். ஒவ்வொரு இந்திரியத்தினுடைய காரியத்தையும் மற்ற இந்திரியங்கள் ஆசைப்படுகின்றன. இது எல்லா இந்திரியங்களுடைய தன்மையையும் காரியங்களையும் ஆழ்வார் ஆசைப்படுகிறார் என்று காட்டுகிறார். அதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார். ரொம்ப பஞ்சகாலம் பஞ்சமாக இருக்கு, ஒண்ணுமே அரிசி முதலானவை எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒருவன் அங்கே இருக்கிறான், அவனுக்கு நிறைய குழந்தைகள், ஆனால் சோரே இல்லை. என்ன செய்வது என்னால், ஏதோ சிறிது கிடைத்தால் என்ன செய்கிறானாம், அவன் பிடுங்கி தின்கிறான். அவனிடத்திலிருந்து பிள்ளைகள் பறிக்கின்றன, பிள்ளைகளிடத்திலிருந்து இவன் பறித்து உண்கிறான். இப்படி அவ்வளவு துர்பிக்ஷம் பஞ்சகாலத்திலே இப்படி நடக்கின்றன. அதே போல ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிறார், விசலேஷத்திலே இருக்கிறார். அப்ப எம்பெருமானை விட்டு ஆழ்வார் பிரிந்திருக்கிறார், இந்திரியங்களும் பிரிந்திருக்கின்றன, இந்திரியங்களும் எம்பெருமானை ஆசைப்படுகின்றன, ஆழ்வாரும் எம்பெருமானை ஆசைப்படுகிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பஞ்சகாலத்தில் சோற்றை மகனும் தந்தையும் மாறி மாறி பறித்து உண்ணுமா போலே இருக்கிறது என்று ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார். அந்த கஷ்டப்படுகிற தந்தை என்ன சொல்லுவான், என் பசிக்கு என்ன செய்வது, என் பிள்ளைகளின் பசிக்கு என்ன செய்வது என்று கதறுவான். அதுபோலே ஆழ்வாரும் கதறுகிறாராம். தாமும் தம்முடைய கரண கிராமமுமாக நோவுபட்டு கூப்பிடுகிறார் என்ன, அதாவது தாம் என்ன ஆழ்வாராகிற ஆத்மா, கரண கிராமம் என்ன கரணங்கள் இந்திரியங்களுடைய கூட்டம், அவைகள் தாமுமாக நோவுபட்டு கூப்பிடுகிறார். இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் இப்படி நோவுபட்டு கூப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. சரி, இந்த மாதிரி வேறு யாருக்காவது நடந்திருக்கா, இந்திரியங்கள் தனித்தனியாக எம்பெருமானை ஆசைப்படுவதும் இந்த ஆத்மா தனியாக ஆசைப்படுவதுமாக யாராவது செய்திருக்கிறார்களா என்று கேட்டுக்கொண்டு, காத்ரைஹி சோகாபிகர்ஷிதைஹி என்ன ஸ்ரீராமாயணத்திலே பிராட்டி இதே போன்ற நிலைமையிலே எழுந்தருள் இருந்தாள் என்ன ஒரு பிரமாணம் காட்டியருள்கிறார். சுத்ரகாண்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம் இங்கே, யதாதம் புருஷவியாக்ரம் காத்ரைஹி சோகாபிகர்ஷிதைஹி சம்ஸ்பிருஷேயம் சகாமாஹம் ததா குரு தயாமயி என்ன திருவடியிடத்திலே பிராட்டி அருளி செய்வதாக இந்த ஸ்லோகம் இருக்கிறது. எம்பெருமானை அணைய வேணும் என்ன இந்த உடல் உறுப்புக்களெல்லாம் ஆசைப்படுகின்றனா என்று பிராட்டி தெரிவிக்கிறாள். மேலும் நானும் ஆசைப்படுகிறேன் என்ன, காத்ரைஹி சோகாபிகர்ஷிதைஹி என்ன. இங்கே அரும்பதத்திலே சோகாபிகர்ஷிதைஹி காத்ரைஹி என்னெடுத்து என்று பகுவச்சனத்தாலே கரணங்கள் தனித்தனியே விடாய்த்தபடி சொல்லுகிறது என்று காட்டுகிறார். மேலும் சகாமாகம் என்கையாலே தாமும் விடாய்த்தபடி சொல்லுகிறது. ஆக பிராட்டிக்கும் விடாய் இருக்கிறது, பிராட்டியினுடைய திருமேனியில இருக்கக்கூடிய கரணங்கள் இந்திரியங்கள் அவைகளுக்கும் எம்பெருமானை அணைய வேணும் என்று ஆசையிலே இருக்கின்றனா என்ன. இந்த ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக நம்பிள்ளை தாமே அர்த்தம் அருளி செய்கிறார்.
சரி, சில பேர் பட்டினி இருக்கிறார்கள், சிலர் நன்கு சாப்பிடுகிறார்கள், அப்படி இருக்கக்கூடாது. இந்த உடம்பு இருக்கே, இது எம்பெருமானை அணைய ஆசைப்படுகிறது. பிராட்டி அருளி செய்கிறார், இந்த உடம்பானது எம்பெருமானை அணைய ஆசைப்படுகிறது. ஆனால் அந்த ஆசை தலை கட்டாதே முடிந்து போய்விட்டால் இந்த ஆத்மாவுக்கு அந்த அனுபவம் கிடைக்கலாம், பிராட்டிக்கு அந்த எம்பெருமானை அடையலாம். ஆனால் இந்த சரீரத்தாலே திருமேனி, பிராட்டியோட திருமேனியாலே எம்பெருமானை அடைய முடியாதே. ஆக ஒருவர் பட்டினி கிடந்து ஒருவர் ஜீவிக்கலாமா? இந்த உடம்போடே இந்த திருமேனியோடே எம்பெருமானை அணைய வேண்டும் என்று சுருக்கமாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அருளி செய்கிறார். வேறொரு திருமேனியை எடுத்துக்கொண்டு எம்பெருமானை அடையக்கூடாது, ஆசைப்பட்ட இந்த கரணங்களை கொண்டே அனுபவிக்கும்படி பண்ணி தரவேணும் என்று திருவடியிடத்திலே தெரிவிக்கிறாள் பிராட்டி. அதை போலவே ஆழ்வாரும் இங்கே நோவுபடுகிறார் என்று ஒரு திருஷ்டாந்தம் காட்டுகிறார். ஆழ்வார் அப்படி நோவுபட்டு எம்பெருமானுடைய ஆயுதங்கள், ஆபரணங்கள், அவற்றுக்கு ஆசிரியமான திருமேனி, இந்த ஆபரணங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் இருப்பிடமான திருமேனி, மற்றும் குணங்கள், சேஷ்டிதங்கள் இவற்றை உடைய எம்பெருமானை உடனே காணவேணும். இதற்கு முன்னாடி ஆழ்வார் எம்பெருமானை காண வேணுமென்னால் ஏதோ ஒரு குணத்தை காட்டுவார் எம்பெருமான், உடனே அந்த குணத்திலே ஈடுபடுவார் ஆழ்வார், இப்படி மறக்க செய்து விடுவான் எம்பெருமான். அந்த மாதிரி இப்பொழுது செய்ய முடியாது. முன்பு போலே ஈஸ்வரனுக்கு ஒரு குணாவிஷ்காராதிகளால் பட்டினி பரிகரிக்க ஒண்ணாது என்று ஏதோ ஒரு குணத்தை காட்டி எம்பெருமான் ஆழ்வாரை மயங்க பண்ணலாம் என்று நினைத்தால் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஆழ்வார் இருக்கிறார். கேட்டாரெல்லாம் நீராம்படி என்று இந்த பாசுரத்தை கேட்டா யாரும் உருகி விடுவார்கள். அப்படி உருக்கக்கூடிய திருவாய்மொழி. அதை பெருந்தானத்திலே பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார் என்று பங்கி, பெருந்தானத்திலே என்று உயர்ந்த குரலிலே ஆழ்வார் பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார் என்று உச்சஸ்வரம், இதற்கு மேல் ஸ்வரம் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்வரத்தை ஆரம்பத்திலேயே அருளி செய்கிறார். பொதுவாக பாட வேணுமென்னால் அதிலே மெதுவாக தொடங்குவார்கள், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுவர்கள், எப்பறம் உச்சத்துக்கு செல்வர்கள். ஆனால் ஆழ்வார் இங்கே ஆரம்பிக்கும் பொழுதே முடியானே என்று உச்சஸ்வரத்திலே அருளி செய்கிறார். அதைத்தான் பெருந்தானத்திலே ஒரு பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார் என்று அருளி செய்கிறார் சுவாமி நம்பிள்ளை. சரி, இந்த ஆழ்வாரோ சென்ற திருவாய் மொழியில் அடியார்களை அனுபவித்தார். இப்பொழுது மீண்டும் எம்பெருமாடத்திலேயே வந்திருக்கிறார். அதற்கு வேறொரு காரணம் காட்டுகிறார். குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் என்று எப்படி சுமந்திரனுக்கு குஹனோடைய சேர்த்தியானது எம்பெருமானை நேப்பூத்தித்தோ, அதைப்போல ஆழ்வாருக்கும் அடியார்களோடைய சேர்த்தியானது எம்பெருமானை நினைப்பூட்டிற்று என்று காட்டுகிறார். குஹேன சார்த்தம் தத்ரை சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் என்று குஹப்பெருமாளோட சுமந்திரன் சேர்ந்திருந்தான். அதாவது பெருமாள் காட்டுக்கு எழுந்தருள்கிறார், சுமந்திரனுடைய தேரிலே பெருமாளும் பிராட்டியும் விளைய பெருமாளுமாக செல்கிறார்கள். அப்பொழுது குஹன் இருக்கக்கூடிய இடத்தை தாண்டின உடனே பெருமாள் நடந்தே எழுந்தருள்கிறார். சுமந்திரனை திரும்ப அனுப்பிவிட்டார். சுமந்திரனோ அங்கேயே காத்து கிடக்கிறானாம். பெருமாள் மிகவும் எழுந்தருள்வர், அவரால் அவ்வளோ தூரம் போக முடியாது, சுகுமாரமான திருமேனி, பிராட்டி வேற கூட இருக்கா, அதனால் சுமந்திரா வா போகலாம் அப்படின்னு கூப்பிடுவான்னு பார்த்தார். அல்லது தேரிலேயே காட்டுக்கு செல்வோம் என்று சொல்லுவார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் எம்பெருமான் எழுந்தருளவில்லை. இரண்டு நாள் ஓர் இரண்டு நாட்கள் அங்கேயே இருந்தாராம், குகனோடையே இருந்திருந்தார். அப்பொழுது பல நாட்களாக அவருக்கு தோணித்தாம் எம்பெருமானோடு பிரிவானது. ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தது, பல நாட்கள் அங்கேயே எம்பெருமானை பிரிந்து இருந்ததாக தோன்றுகிறது சுமந்திரனுக்கு. இதை சுமந்திரனே தெரிவிக்கிறான் சக்கரவர்த்தியினிடத்திலே, தசரதனிடத்திலே தெரிவிக்கிறான். குஹேன சார்த்தம் தத்ரைவ ஸ்திதோஸ்மி திவசான் பகூன் பகூன் என்று பல நாட்கள் அங்கேயே காத்து கிடந்தேன் என்கிறான். இங்கே காலத்தையெல்லாம் காட்டுகிறார்கள் அரும்பதத்திலே. ஐந்து நாட்கள் ஆயித்தான். சுமந்திரன் அங்கிருந்து சென்று விட்டுவிட்டு திரும்பி மீளவும் வந்தது ஐந்து நாட்கள் ஆயினா என்னும், ஒரு நாள் தமசா நதிக்கரையிலேயும் ஒரு நாள் குஹன் கங்கைக்கரையிலையும் இரண்டு நாட்கள் அங்கே ஒரு இரண்டு நாட்கள் குஹனோட இருந்தும் மீளவும் ஒரு நாள் இரண்டு நாள் என்று இருந்து இப்படி திரும்பி வந்திருக்கிறான். ஆக ஐந்து நாட்கள் ஆயிற்று. ஆனால் இரண்டு நாளோ இருந்தது, ஆனால் பல நாள் இருந்ததாக சுமந்திரனுக்கு தோன்றுகிறது. அது எம்பெருமானை பிரிந்ததுனாலே. இங்கே மிளகாழ்வான் என்கிற ஆச்சாரியரிடத்திலே சிஷ்யர்கள் கேட்கிறார்கள், சரி குகனோடே தனியே இருக்கிறார் சுமந்திரன், காலம் நெடுகுவானேன், ஏன் காலம் ரொம்ப அதிகமாக அவனுக்கு தோணிருக்கு என்று மிளகாழ்வானை கேட்டார்கள். அப்போ ஸ்மாரக சந்நிதியிலே ஆத்தாமை இரட்டிக்குமிரே என்ன அருளி செய்தாராம். என்ன ஸ்மாரக சந்நிதி? எம்பெருமானை நினைப்பூட்டுவதாக இருக்கிறார்கள் பாகவதர்கள். அவருடைய சன்னதியிலே எம்பெருமானுடைய பிரிவானது இரட்டித்திருக்கும். போதயந்த பரஸ்பரம் என்று தரிக்கிறதுக்கு உறுப்பாக இல்லாமல், ஒருவருக்கொருவர் எம்பெருமானுடைய குணங்களை பேசி தரித்து இருக்க அந்த இருப்பு இல்லாமல், எம்பெருமானுடைய நினைவு வந்து அந்த விடாயானது மிகவும் அதிகமாகிறது இவர்களுக்கு. இன்னும் மிளகாழ்வான் அருளி செய்தாராம். மேலும் ஆழ்வாருடைய பாசுரமே இருக்கிறதே, மேகக்குழாங்கள்கால் காட்டேன் மின் நும்முரு என் உயிர்க்கது காலன் என்ன இன்னுயிர் சேவல் என்கிற திருவாய்மொழியில மேகமானது எம்பெருமானை நினைப்பூட்டுகிறது. எம்பெருமானுடைய நிறம் மேகத்தினுடைய நிறம் போல இருப்பதினாலே மேகங்களை பார்த்தால் ஆழ்வாருக்கு எம்பெருமான் நினைவுக்கு வருகிறான். அதனாலே மேகக்குழாங்கள்கால் காட்டேன் மின் நும்முரு என்று முகத்தை மாற வைத்து அருளி செய்கிறார் என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். என்ன அவரால் காணவே முடியவில்லை, முகத்தை திருப்பிக் கொண்டு காட்டேன் மின் நும்முரு என் உயிர்க்கது காலன் என்று தெரிவிக்கிறார். அப்படி எம்பெருமானை நினைப்பூட்டுவதாக இந்த மேகம் இருக்கிறது. அதை போல அடியார்கள் எம்பெருமானை நினைப்பூட்டுகிறார்கள். அதனாலே அந்த பிரிவானது வருத்தமானது இரட்டித்திருக்கும் என்று மிளகாழ்வானுடைய சமாதானம். சரி, இந்த இந்திரியங்கள் இருக்கே இவைகளுக்கு அறிவு கிடையாது, அச்சேதனம். அறிவானது இந்த இந்திரியங்கள் வழியாக இந்த ஆத்மாவுக்கு வருகிறது. இந்திரியங்களுக்கு அறிவே கிடையாது. அப்படி இருக்க இந்திரியங்கள் தனியாக விடாய்க்கின்றனா என்ன இது சொல்லலாமா? ஒரு சேதன சமாதியிலே இந்திரியங்களை சொல்லலாமா? ஒரு சேதனன் அறிவுள்ளவன் போலே இந்திரியங்களை சொல்லலாமா என்னால்? இது ஆழ்வாருடைய ஆறாத காதலை தெரிவிக்கிறது. ஆழ்வாருக்கு பிறந்த விடாய், அந்த விடாயை காட்டுவதாக, அதை மிகுதியை காட்டுவதாக இருக்கிறது. இதரே விஷயங்கள் மற்ற விஷயங்கள்லேயே ஒரு விடாய் பிறப்பையாக இருக்குது, பிறப்பிக்குமதாக இருக்குது. அப்படி இருக்கிறச்ச எம்பெருமானோ சகல கல்யாண குண பரிபூர்ணன், கெட்ட குணங்களே கிடையாது. அப்படிப்பட்ட விஷயத்திலே இந்த விடாயானது ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும், ஏற்படாதுன்னு சொல்லவே முடியாது. சரி, ஆழ்வார் இந்த விடா ஏற்பட்டதே இது சாதனத்தில் சேருமா என்னால்? இது சாதன புத்தியா வல்லா என்று காட்டுகிறார். இதர விஷயங்களில் ஒருவனுக்கு ஆசை இருக்கு அப்படின்னா அந்த ஆசை வந்து சாதனமாகுமோ? சாதனமாகாது. அதைப்போல எம்பெருமான் விஷயத்திலேயும் அவருக்கு ஆசை இருக்கே, அது கண்டிப்பாக சாதனமாகாது. அதற்கும் ஒரு சம்பாதம் காட்டுகிறார் பிரஹ்லாதன். பிரஹ்லாத் ஆழ்வான் எம்பெருமான் சிங்கப்பெருமாள் இடத்திலே வேண்டுகிறான். சிங்கப்பெருமாள் இரணியனை சமஹாரம் செய்தார். பிறகு பிரஹ்லாதனிடத்திலே, பிரஹ்லாத் ஆழ்வான் இடத்திலே ஏதாவது வரம் கேள் என்று அருளி செய்ய பிரஹ்லாத் ஆழ்வான் தெரிவிக்கிறான், யா பிரீத்திஹி அவிவேகானாம் என்ன. யா பிரீத்திஹி அவிவேகானாம் விஷயேஷு அனபாயினி துவாம் அனுஸ்மரதா சாமே ஹிருதயான் நாபசற்பது என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகம். எப்படி மற்றவர்கள் விஷயங்களிலே ஈடுபடுகிறார்களோ அந்த ஈடுபாடானது எனக்கு உன்னிடத்திலே வர வேண்டும் என்று பிரஹ்லாதனும் தெரிவிக்கிறான். சரி, ஒரு இந்திரியத்தினுடைய செயலை இன்னொரு இந்திரியம் ஆசைப்படலாமா, ஆசைப்பட முடியுமா? இன்னொரு கேள்வி. இங்கே ஆழ்வாருக்கு பிறந்த விடா எப்படி இருக்குது அப்படின்னா, கண்கள் இருக்கே, கண்ணுடைய செயலை மட்டும் செய்யக்கூடாது, கைகளினுடைய செயலையும் செய்ய வேணும். கையானது தன்னுடைய செயலை மட்டும் செய்யக்கூடாது, வாக்கு இந்திரியம் செய்யக்கூடிய வாய் செய்யக்கூடியதையும் தான் செய்ய வேணும். வாயானது தன்னுடைய செயலான பேச்சை மட்டும் செய்யாமல் மனசு என்ன செய்கிறதோ அதையும் செய்ய வேணும் என்ன. இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் மற்ற இந்திரியங்களுடைய வியாபாரம் காரியங்களை
ஆசைப்படுகின்றன. இதுதான் ஆழ்வாருக்கு ஓடுகிற தசை இந்த திருவாய்மொழியிலே. சரி, அப்படி நடக்க முடியுமா? ஏன்னால் இந்த லோகத்திலேயே பார்க்கிறோம், பாம்பு இருக்கு. பாம்புக்கு காதுன்னு கிடையாது, கண்ணாலேயே பார்க்கும் கண்ணாலேயே கேட்கும். சக்ஷுஸ்ரவாகா என்ன அதற்கு பெயர் உண்டு. கண்ணே செவியாகவும் இருக்கு, கட்சவி என்று சொல்வீர்கள். கண்ணே அதற்கு செவியாகவும் இருக்கிறது. அப்படி அதற்கு இருந்தால் ஏன் ஆழ்வாருக்கு கிடக்கு இருக்கக்கூடாது? ஏன்னால் அந்த பாம்புக்கும் கொடுத்தது, இந்த தன்மையை கொடுத்தது யாரு? எம்பெருமான் தானே. அந்த எம்பெருமானே ஆழ்வாருக்கும் கொடுத்தால் பெறலாமே. சரி, அதோ பாம்பு, அதனுடைய சுவாவம். ஆழ்வார் மனிதர்களுக்கு இது கிடைக்குமா என்ன அடுத்த கேள்வி. சரி, முக்தன் இங்கிருந்து அங்கே போகிறான் பரமதத்திற்கு. அங்கே போன உடனே பல திருமேனிகளை எடுத்துக்கொண்டு ச ஏகதா பவதி என்று காட்டப்பட்டிருக்கு. பல திருமேனிகள், ஒரு திருமேனி, இரண்டு திருமேனி, மூன்று திருமேனி, நூற்றுக்கணக்கான திருமேனிகளை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறான் என்று பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அப்படி அவர்கள் அநேக திருமேனிகளை பரிகிரகித்து கொண்டு, சரீரங்களை பரிகிரகித்து கொண்டு கைங்கரியம் செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்களுக்கு ஒரு கரணமானது மற்றொரு கரணத்தினுடைய வேலையும் செய்கிறது. அதே போல இது எதை போல இருக்குன்னா எம்பெருமானை போலவே இருக்கு. எம்பெருமானுக்கும் இவ்வாறே இருக்கின்றன. தூதிசை கண்கள் கொண்டொன்று பேசி, தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். மல்லிகை கமல் தென்னல் என்கிற திருவாய்மொழியிலே 9வது திருவாய்மொழி 9வது பாசுரம். இங்கே பூசலானது ஏற்படுகிறது, மாலை பூசல். கண்ணன் மாடுகளை மேய்த்து கொண்டு திரும்ப வருகிறான். இங்கே வரும்பொழுது கடைசியாக வருகிறான். அவனுடைய நண்பர்கள் மாடுகள் எல்லாம் வந்துவிட்டன. கண்ணனும் காணவேன்னு கண்ணனை காண ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அந்த சிறுமியர்கள், காய்ப்பாடியில் உள்ள சிறுமியர்கள். அவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணனை காணோம்னு அவர்களுக்கு என்ன விடா இருக்குங்கிறத பார்க்கணும் என்பதற்காகவே எம்பெருமான் இப்படி செய்கிறானாம். உடனே பூசலானது வருகிறது. அதை சமர்ப்பிப்பைக்காக எம்பெருமானுடைய கண்ணானது பேசவும் செய்கிறது என்று இங்கே பாசுறோம். எம்பெருமான் குழல் எடுத்து ஊதுகிறான், புல்லாங்குழலை ஊதுகிறான். இவர்களை சமாதானப்படுத்த வேண்டும். புல்லாங்குழலை எடுத்து ஊதிக்கொண்டு வருகிறான். அப்பொழுது எம்பெருமானாலே பேச முடியாது ஒருவரிடத்திலே. அதனாலே வாய் பேச வேண்டும். கண்ணானது வாயுடைய வியாபாரத்தையும் எடுத்துக்கொண்டு கண்ணே பேசுகிறதாம், கண்ணே பார்க்கவும் செய்கிறது. எம்பெருமானோட பேசவும், அதாவது இந்த ஆய்ச்சியர்களோடு பேசவும் செய்கிறது. தூதுசை கண்கள் கொண்டொன்னு பேசி என்று இந்த கண்கள் எந்த வியாபாரம் செய்கிறதுன்னா, நம்பி மூத்தபிரான் செய்யக்கூடிய வியாபாரங்களை செய்கிறது என்று காட்டுகிறார். அதாவது நம்பி மூத்தபிரான் என்னால் பலராமன். கண்ணனுக்கு இந்த பெண்களத்திலே ஏதாவது ஆபத்து, அவர்களோடு சேர முடியவில்லை பூசல் என்னால், உடனே நம்பி மூத்தபிரானை அனுப்புவானாம். அங்கே மதுரா, எம்பெருமான் மதுரைக்கு சென்றான். சென்று விட்டு பிறகு வெகு காலம் கழித்து எம்பெருமான் திரும்ப திருவாய்ப்பாடிக்கு வரும்பொழுது நேரே எம்பெருமான் வரவில்லை. நம்பி மூத்தபிரானை அனுப்புகிறான் எம்பெருமான். அனுப்பி அவர்கள் சமாதானம் செய்கிறார் நம்பி மூத்தபிரான். பிறகு எம்பெருமான் வருகிறான் என்று எம்பெருமானோடு இவர்களை சேர்ப்பதற்கு நம்பி மூத்தபிரான் வியாபாரங்களை செய்வார். அவர் செய்யக்கூடிய வியாபாரத்தை இந்த கண்கள் செய்கின்றனா என்று ஆச்சரியமாக காட்டுகிறார் சுவாமி நம்பிள்ளை அங்கே ஈட்டிலே. அதைப்போல எம்பெருமானுக்கு ஒரு கரணமானது மற்றனுடைய கரணத்தினுடைய வியாபாரத்தை, அதாவது ஒரு இந்திரியமானது இன்னொரு இந்திரியத்தினுடைய வியாபாரத்தை காரியத்தை செய்வா போலே அடியார்கள் முக்தர்களுக்கும் அந்த நிலையை எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அந்த எம்பெருமான் இந்த லோகத்திலே ஆழ்வாருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்று காட்டுகிறார். இவருடைய விடாய், ஆழ்வாருடைய விடாய் எப்படி இருக்கிறதுன்னா, ஒரு ஆறு, அதிலே வெள்ளம் அதிகமாக இருக்கு. அந்த ஆறுக்கு நிறைய வாய்க்கால்கள் இருக்கலாம். அதனால் அந்த வாய்க்கால்கள் மூலமாக மற்றும் கிளையாறுகள் மூலமாக நீரானது சென்று கடைசியிலே சமுத்திரத்திலே சேர்கிறது. சரி, ஆறு தான் ஒரு பகுதியாக செல்கிறது, அது பிறந்து பல நிலைகளாகவும் செல்கிறது. அப்படி பிரிந்து கடைசியில் ஒவ்வொரு கிளையுமே கடலிலே சேர்கிறது. ஆனால் அந்த ஜலமானது ஏதாவது குறையுமா? இந்த ஆற்றிலே வந்தது, அந்த ஆற்று வழியாக கடலுக்குத்தான் செல்கிறது. அதனால் அந்த கடலில் கலக்கக்கூடிய அந்த ஜலத்தினுடைய இதுக்கு எந்த குறைவும் கிடையாது. அதைப்போல் ஆழ்வாருடைய கரணங்கள் மூலமாக இந்த விடாயானது செல்கிறது என்று காட்டுகிறார். அதனால் இவருடைய அபினிவேச அதிசயம் என்று, இவருடைய அபினிவேசம்,
அந்த காதல் தன்மை இருக்கே அதனுடைய மிகுதியை இந்த கரணங்கள் மூலமாக பெருகுகிறது என்று அவதாரிகையில் பிரவேசத்திலே நம்பிள்ளை காட்டிய விஷயம். ஆக முடியானே என்கிற இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய கரணங்கள் ஒவ்வொன்றும் மற்ற கரணங்களுடைய வியாபாரத்தை காரியத்தை ஆசைப்படுகின்றன என காட்டுகிறார். தாமும் ஆழ்வாரும் பெருவிடாயோட எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று உரத்த குரலில் எம்பெருமானை நீராக உருகி விடுவானாம், அப்படி உருகும்படியாக கேட்பவர்களெல்லாம் உருகும்படியாக உயர்ந்த குரலில் உச்சஸ்வரத்தில் எம்பெருமானை பெருமிடறு செய்து கூப்பிடுகிறார். சங்கிரகமாக விஷயங்களை விண்ணப்பித்தேன், குற்றங்களை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.